அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 3 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் பெரியாறு அணை தொடர்பாக கேரளாவின் மேல்முறையீட்டு மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பது குறித்த செய்திகள், இந்தியாவின் ஒரிசாவில் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை முகாமில் அறுவை சிகிச்சையின் போது பெண்களின் வயிற்றை ஊதி பெரிதாக்க சைக்கிளுக்கு காற்றடிக்கும் பம்புகளை மருத்துவர்கள் பயன்படுத்தியிருப்பது தொடர்பான செய்திகள், இந்த நடைமுறை குறித்த ஒரு செவ்வி,
அறுவை சிகிச்சை அரங்கு போன்ற சூழ்நிலைகளில் அட்மாஸ்பரிக் ஏர், சாதாரணமா உள்ள இருக்கிற காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்று வந்து தொற்று நோய் கிருமிகள் இல்லாத காற்று, அந்த காற்றை செலுத்தி இந்த சிறிய அறுவை சிகிச்சை செய்வது விஞ்ஞானபூர்வமாக ஏற்கத்தக்க ஒன்றுதான். ஆனால் சைக்கிள் பம்ப் உபயோகித்து இதை செய்தார்கள் என்பது ஏற்கக்கூடிய ஒன்று அல்ல.
இலங்கை கடற்பரப்பில் மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் இருக்கும் இந்திய மீனவர்கள் உண்ணாவிரதம் இருப்பது குறித்த செய்திகள்,
இப்போ இந்த மீனவர்களை பல காரணங்களினாலே நாங்கள் மனிதபமான ரீதியில நாங்கள் அவர்களை விடுதலை செய்கின்றோம். எங்களுடைய மீனவர்கள் இந்தியாவில் போய் சிறை வைக்கப்படும் போது அவர்களையும் விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.
நிறைவாக பலகனி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
தீவிரவாத குழுவான இஸ்லாமிய அரசுக்கு எதிரான சண்டை அது தேவைப்படும் அளவுக்கு நீடிக்கும் என்று அந்த குழுவுக்கு எதிரான சர்வதேச கூட்டணியின் முதலாவது உயர்மட்ட கூட்டத்தில் பேசிய அமெரிக்க அரசுத்துறை செயலர் ஜான் கெரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதில் சம்பந்தப்பட்ட 60 நாடுகளின் பெருமானங்களுக்கும் இந்த தீவிரவாத குழு ஆபத்தானது என்றும், ஆனால் தமது முயற்சிகள் ஏற்கனவே பயன்பெற தொடங்கிவிட்டதாகவும் பிரசல்ஸில் நடந்த கூட்டத்தில் கெரி கூறியிருக்கின்றார். இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு எதிரான கூட்டுப்படையின் வான் தாக்குதல்கள் எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று பிரெஞ்சு அஞ்சி ஒன்றுக்கான செவ்வியல் சிரியாவின் அதிபர் அல் பசர் அல் சதாத் கூறியிருக்கின்றார்.
ஈராக்கில் இஸ்லாமிய அரசு அமைப்பின் தீவிரவாதிகள் மீது ஈரான் வான் தாக்குதல்களை தொடங்கியுள்ளது என்று வெளியாகியுள்ள செய்தியை ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் மறுத்துள்ளது. தீவிரவாதிகளை எதிர்த்து போராடுவது, பயங்கரவாத குழுக்களை எதிர்ப்பது மற்றும் ஈராக்கிய அரசுக்கு உதவுவது ஆகியவை குறித்த தமது கொள்கைகளில் எவ்விதமான மாறுதல்களும் இல்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் மார்சாய் ஆஃப்காம் தெரிவித்துள்ளார். ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான சர்வதேச படைகளுடன் ஈரானும் இணைந்து கொள்ளும் எனும் கூறும் செய்திகளும் உண்மையானது அல்ல என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் F-4 வகை ஃபேண்டம் ஜெட் விமானங்கள் நாட்டின் கிழக்கு மாகாணமான டியாலாவில் ஐஎஸ் அமைப்பினரின் நிலைகள் மீது வான் தாக்குதல்களை நடத்தியுள்ளன எனும் செய்தியை ஈராக்கிய பாதுகாப்பு அமைச்சகமும் மறுத்துள்ளது.
இஸ்ரேலில் பொது தேர்தலை ஏற்கனவே அது நடக்க திட்டமிடப்பட்ட தினத்துக்கு 2 முன்னதாக, அதாவது அடுத்த வருடம் மார்ச் 17 நடத்த அந்த நாட்டின் கட்சி தலைவர்கள் உடன்பட்டிருக்கின்றார்கள். மையவாத கட்சியிலிருந்து 2 மூத்த அமைச்சரவை உறுப்பினர்களை பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பணி நீக்கத்தை அடுத்து இந்த நகர்வு வந்திருக்கின்றது. தனக்கு எதிராக சதி செய்ததாக நிதியமைச்சர் யாயர் லபிட் மற்றும் நீதியமைச்சர் ஜிபி லிவினி ஆகியோர் மீது நெதன்யாகு குற்றம் சாட்டியிருக்கின்றார். தனது ஆட்சி பெரும் நெருக்கடியை எதிர்கொள்ளும் நிலையில் மதச்சார்பற்ற கட்சிகளுக்கு பதிலாக மதக்கட்சிகளுடன் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் நெதன்யாகு ஈடுபட்டிருக்கின்றார்.
இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் அரசு குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைகளுக்கு தடை செய்து விட்டதாக வந்த தகவல்களை மாநில அரசு மறுத்துள்ளது. மருத்துவமனைகளுக்கு வெளியே நடத்தப்படும் குடும்ப கட்டுப்பாட்டு முகாம்களை மட்டுமே அரசு தடை செய்திருப்பதாக சுகாதார செயலாளர் பிபிசியிடம் தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமையன்று குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை முகாம் ஒன்றில் அறுவை சிகிச்சைகளுக்கு வந்திருந்த பெண்களின் வயிற்றை ஊதி பெரிதாக்க சைக்கிள்களுக்கு காற்றடிக்கும் பம்புகளை மருத்துவர்கள் பயன்படுத்தினார்கள் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளன. அப்பொழுது 56 பெண்களுக்கு இதேபோல் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன.
பாகிஸ்தானின் கிழக்கு நகரான லாகூரில் ஆர்ப்பாட்டம் ஒன்றின் பொழுது போலீஸ்காரர்கள் பல விழிப்புறனற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மீது தாக்கியதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. உலக மாற்றுத்திறனாளிகளுக்கான தினத்தை முன்னிட்டு தொழில் கோட்டா கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திய பெரும்பாலும் விழிப்புலனற்றோரின் குழு ஒன்றின் மீது பஞ்சாப் மாகாண போலீசார் தாக்க நடத்தியதாக அந்த செய்திகள் கூறுகின்றன. அதில் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். பின்னர் இது தொடர்பில் 5 போலீஸ்காரர்களை பணி இடைநீக்கம் செய்த மாகாண முதலமைச்சர் இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்.
வடகொரியாவில் நாட்டின் தலைவர் கிம் ஜாங் உன்னின் பெயரை கொண்டுள்ள மற்றவர்கள் அனைவரும் அதை மாற்ற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2011 இதற்கான உத்தரவு விடுக்கப்பட்டிருந்தது என்று தென்கொரிய ஊடகங்கள் கூறுகின்றன. புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு கிம் ஜாங் உன் என்று பெயரிடப்படக்கூடாது என்றும், ஏற்கனவே இந்த பெயரை கொண்டுள்ளவர்கள் தமது பிறப்பு சான்றிதழ் உட்பட அனைத்து சான்றிதழ்களும் அதை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தென்கொரிய ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. கொரியாவில் கிம் என்றும் பெயர் சாதாரணமாகவும் வழங்கப்படுகிறது. ஜாங் உன்னும் பெயர் அரிதானதும் அல்ல.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய செய்திகள். பெரியாறு அணையில் நீர்த்தேக்கும் உயரம் தொடர்பாக கேரள மாநில அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மறுசீராய்வு மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன் வழங்கும் செய்தி குறிப்பு.
பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக கேரள மாநில அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மறுசீராய்வு மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் இன்று புதன்கிழமை தள்ளுபடி செய்தது. பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த அளிக்கப்பட்ட உத்தரவு சரியானதுதான் என்று கூறியுள்ள நீதிமன்றம், இதனால் கேரள அரசின் மறுசீராய்வு மனு மீதான விசாரணை தேவையற்றது என்றும் கூறியது. ஆர் எம் லோதா தலைமையிலான 5 நீதிபதிகளை உள்ளடக்கிய அரசியல் சாசன அமர்வு கடந்த மே மாதம் 7 தேதி அன்று பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக கேரள அரசு இந்த மனுவை தாக்கல் செய்தது. அந்த அரசியல் சாசன அமர்வின் உத்தரவில் தமிழக அரசின் உரிமையை பறிக்க கேரள அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் கேரள அரசு இந்த விவகாரத்தில் புதிய சட்டத்தை நிறைவேற்றி தமிழக அரசை கட்டுப்படுத்த முடியாது என்றும், அதனால் கேரள அரசு வகுத்த சட்டம் செல்லாது என்றும் நீதிமன்றம் அப்போது கூறியிருந்தது. இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிராக இவ்வாறு புதிய சட்டங்களை மாநில அரசுகள் வகுப்பது தவறு என்றும் தெரிவித்திருந்த உச்சநீதிமன்றம், முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் அணையின் நீர்மட்டத்தை 142 அடிக்கு உயர்த்துவதை உறுதி செய்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 30 தேதி அன்று கேரள அரசு தரப்பு வழக்கறிஞர் ரமேஷ் பாபு இதனை எதிர்த்து மறுசீராய்வு மனு ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். திறந்த நீதிமன்ற விசாரணைக்கு கோரப்பட்டிருந்த அந்த மனுவில் நீதிபதி ஏஎஸ் ஆனந்த் தலைமையிலான ஐவர் குழு இறுதி செய்து வழங்கிய ஆய்வறிக்கையும் தவறென்று குறிப்பிட்டிருந்தது. மேலும் முல்லைப் பெரியாறு அணையின் கொள்ளளவை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்த தமிழகத்துக்கு அனுமதி வழங்கியதன் மூலம் அணையின் கீழ்ப்பகுதிகளில் வாழும் மக்களின் பாதுகாப்புக்கு சவால் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை தற்போது உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதால் அணையில் 142 அடிக்கு நீர் தேக்குவது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். இந்திய மாநிலமான ஒரிசாவில் குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை முகாமில் அறுவை சிகிச்சைக்கு வந்த பெண்களின் வயிற்றை ஊதி பெரிதாக்க சைக்கிளுக்கு காற்றடிக்கும் பம்புகளை மருத்துவர்கள் பயன்படுத்தியது தொடர்பான செய்தி ஏற்படுத்தியிருக்கும் பரபரப்பு குறித்த செய்தியை ஏற்கனவே பார்த்தோம். இந்த நடைமுறையின் மருத்துவ பின்னணி என்ன என்பது குறித்து குடும்ப நல திட்டம் தொடர்பான மருத்துவர்கள் அமைப்பின் தலைவர் மருத்துவர் அசோகனிடம் கேட்டார் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
அதாவது இந்த வயிற்றை உபயோகிக்கிறதுக்காக ஆபரேஷன் அப்போ அதை எளிதாக்கிறதுக்காக வயிற்று உபயோகிக்கிறதுக்காக உள்ள வாயுக்களை செலுத்துவது வழக்கம் தான். இந்த வாயுக்களை செலுத்தும் போது கரியமில வாயு தான் இருக்கிறதுலேயே ரொம்ப சூட்டபிளான, ரொம்ப பொருத்தமான ஒரு வாயுவாக கருதப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக உலகம் முழுவதும் இந்த லேப்ராஸ்கோபிங்கிற அதாவது நுண்துளை போட்டு வயிற்றுக்குள்ள இருக்கிற உறுப்புகளை ஆபரேஷன் பண்றதுக்கு பேர் லேப்ராஸ்கோபி. அந்த லேப்ராஸ்கோபி சிகிச்சைக்கு உலகம் முழுசும் அந்த கரியமில வாயு தான் உபயோகிக்கிறோம். ஏன்னா அதுக்கு உள்ள நம்ம மீதி கருவிகளும் உபயோகிக்கப்படும் போது எதுவும் தொந்தர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை சிறிய சர்ஜரி இருந்தாலும் அத்தனை விதமான ஏசெப்டிக் ப்ரிகாஷன்ஸ், அதாவது தொற்று ஏற்படக்கூடக்கூடிய வாய்ப்பு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தவிர்ப்பதற்காக ஏசெப்டிக் ப்ரிகாஷன்ஸ் தான் பண்ணும். அதனால இந்த சைக்கிள் பம்ப் மாதிரியான கருவிகளை உபயோகித்து அந்த காற்றை உள் செலுத்துவது தவறானது. ஆபரேஷன் தியேட்டர் அறுவை சிகிச்சை அரங்கு போன்ற சூழ்நிலைகளில் அட்மாஸ்பரிக் ஏர், அதாவது என்னன்னா சாதாரணமா உள்ள இருக்கிற காற்று இருக்கு இல்லையா, அதை அந்த காற்று வந்து தொற்று நோய் கிருமிகள் இல்லாத காற்று, அந்த காற்றை செலுத்தி இந்த சிறிய அறுவை சிகிச்சைகளை செய்வது விஞ்ஞானபூர்வமாக ஏற்கத்தக்க ஒன்றுதான். ஆனால் சைக்கிள் பம்பை உபயோகித்து இதை செய்தார்கள் என்பது ஏற்கக்கூடிய ஒன்று அல்ல.
இது போன்ற வழக்கங்கள் வந்து கிராமப்புறங்கள்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்?
எனக்கு இதை முழுமையா அந்த சூழ்நிலையில் என்ன செஞ்சாங்கிறது என்னுடைய எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை எனக்கு, அதனால் நான் முழுமையான கருத்தை சொல்ல முடியல. இருந்தாலும் கிராமப்புறத்துலேயும் நாம் மேக் ஷிஃப்ட் கேம்ப்ஸ் இருக்கு இல்லைங்களா, தற்காலிக முகாம்கள் போட்டு, குடும்ப சிகிச்சை முகாம்கள், குடும்ப அறுவை சிகிச்சை முகாம்கள் போட்டு இந்த மாதிரி பண்ணுற இடத்துக்குள்ள இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த தற்காலிக முகாம்களில் வர பிரச்சனைகள் தான் இதெல்லாம். அரசாங்கம் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த தற்காலிக முகாம்களை நிறுத்திவிட்டு நிரந்தரமாக, ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 200 தாலுக்கு ஹெட்குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கு, மருத்துவமனைகள் இருக்கு, ஒரு 33 மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் இருக்கு, தனியாரும் அரசாங்கமும் சேர்ந்து 42 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கு. இங்கெல்லாம் அந்த முகாம்கள் நடத்த வேண்டிய அவசியமே வர்றதில்லை. இப்போ முன்ன காலத்தில் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ எங்கே போனீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள இந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள் செய்வதற்கான வசதிகள் இருக்கின்றன. அந்த மாதிரி வசதிகள் வரும்போது இதெல்லாம் போயிடும். கிராமப்புறங்கள்லையும் இது பழங்கால சிகிச்சை முறைன்னு சொல்ல முடியாது. இந்த லேப்ராஸ்கோபிக் முகாம்கள் நடத்துறாங்க, அங்கே இதை செய்து கொண்டிருக்கலாம் இருந்திருக்கலாம். இது முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்ட தொற்று கிருமிகள் அகற்றப்பட்ட அறுவை சிகிச்சை அரங்குக்குள் இது நடந்திருந்தால் மிகப்பெரிய தவறு கிடையாது. அப்படி இல்லாமல் முகாம்களில் சொல்ற கல்யாண மண்டபத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்கன்னா தவறானதுதான்.
இப்போ வந்து ஒரிசால இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அதோட அண்டை மாநிலமான சத்தீஸ்கரில் வந்து தரமற்ற மருந்து பொருட்களை வந்து எக்ஸ்பைரான மருந்துகளை பயன்படுத்தினதுனால நிறைய பேர் உயிரிழப்பு ஏற்பட்டது. அதுபோல் வந்து கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளில் வந்து 100 கணக்கானோர் இதனால் இந்த அறுவை சிகிச்சை காரணமாக இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ரிப்போர்ட்ஸில். இப்படி தொடர்ந்து இந்தியாவில் நிறைய விபத்துகள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக என்னவா இருக்கும்?
முக்கியமான காரணம், அதாவது மக்கள் தொகை கட்டுப்பாடு படுத்த வேண்டியது மிக மிக அவசியம்தான். அதற்குண்டான தொழில்நோக்கு கொண்ட வசதிகளை, அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தாம தற்காலிகமா குறியீடுகளை நோக்கி பயணம் செய்வதற்காக இந்த மாதிரி தற்காலிகமான முகாம்கள் நடத்துவதுதான் இதுக்கெல்லாம் காரணம்.
மருத்துவர் அசோகன், இந்தியாவில் இருக்கும் மனநல காப்பகங்களில் இருப்பவர்கள் விலங்குகளை விட மோசமாக நடத்தப்படுவதாக அமெரிக்காவிலிருந்து செயல்படும் ஹியூமன் ரைட் வாட்ச் குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்தியாவின் மனநல காப்பகங்கள் உண்மையில் எப்படி இயங்குகின்றன என்பது குறித்து நீண்ட காலமாக பெண்களுக்கான மனநல காப்பகத்தில் பணியாற்றி வரும் பொற்கொடியிடம் கேட்டார் முரளிதரன்.
உலக அளவிலேயே இந்த மனநல காப்பகங்களுக்குள்ள இருக்கிற நிலைமையில் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படலாம். இப்ப இருக்க நிலைமைகள் எதுவும் அவ்வளவா என்ன சொல்றது மனுஷ தன்மையோட இல்லைங்கிறதுதான் என்னோட கருத்து. ஏன்னா கொடுமைங்கிறத விட அடைச்சு வச்சு அவங்களுக்கு நிவாரணம் அளிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இந்த மாதிரி மனநல காப்பகங்கள்ல. பொதுவாகவே இதை கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன் நான்.
இந்தியாவில் போதுமான மனநல காப்பகங்கள் இல்லை என்று அந்த அறிக்கை கூறுகிறது. தனியார் நிறைய மனநல காப்பகங்களை நடத்தினாலும் அவற்றை அரசு போதுமான அளவு கண்காணிப்பதில்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது சரியான கூற்றுதானா?
இந்தியாவில மொத்தம் ஒரு 46 அரசு சார்ந்த மனநல காப்பகங்கள் இருக்கு. அண்ட் அது இந்தியாவில பல்வேறு பகுதிகள் இருக்கு. தமிழ்நாட்டுல சென்னையில கீழ்பாக்கத்துல ஒண்ணு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது இப்ப இருக்க ஜனத்தொகையோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து கம்மியான அளவுதான் இது. அண்ட் தனியார் நடத்துற இது வந்து இப்போ என்னதான் வந்து இப்போ கவர்மெண்ட் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் தனியார் நிறுவனங்களுக்கு லைசன்சிங் அத்தாரிட்டியாவே இருக்காங்க. அண்ட் தனியார் நிறைய பேர் இப்ப அதை ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் மானிட்டரிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால அங்க நடக்கிற சில விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியில வர்றதில்லை. அண்ட் சில நேரம் வந்து சட்ட விரோதமான செயல்களோ இல்ல மனித உரிமைக்கு அப்பாற்பட்ட செயல்கள் எல்லாம் இதுக்குள்ள நிறைய நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு.
இம்மாதிரியான காப்பகங்களில் சேர்க்கப்படுபவர்கள் அவர்களுடைய ஒப்புதலின்றி வற்புறுத்தி சேர்க்கப்படுவதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இதை எந்த அளவுக்கு சரி என்று கொள்ளலாம்?
அதாவது மண் நல்ல சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தாலே அந்த இடத்துல வந்து பராமரிப்பாளர்களுடைய முடிவு தான் எடுத்துக்கிறாங்க யாரா இருந்தாலும். சோ நோயாளியுடைய கருத்தை விட பராமரிப்பாளருடைய கருத்தை ரொம்ப அவங்க கேக்குறாங்க. சோ ஒரு பேஷண்ட் வந்து தனக்கு இஷ்டம் இல்ல கண்டிப்பா இந்த மாதிரி அடைச்சு வச்சு என்ன மாத்திரை கொடுக்குறோம் என்ன இன்ஜெக்ஷன் போடுறோங்கிற அளவுக்கு கூட இன்ஃபர்மேஷனே கொடுக்க மாட்டாங்க பேஷண்ட் கிட்ட. ஏன்னா ஒரு பேஷண்ட் வந்து அன்ஃபிட்டுங்கிற ஒரு ப்ரொசீஜர்ல தான் கொண்டு அட்மிட் பண்றாங்க. ஆகவே எந்த ஒரு பேஷண்ட்டுமே இந்த மாதிரி அடைச்சு வைக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம்குள்ள வர்றதுக்கு தயங்குவாங்கதான். சோ ஃபைனல் டெசிஷன் பாத்தீங்கன்னா அது பராமரிப்பாளர், ஒருவேளை குடும்பமா இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் சம்பந்தப்பட்டவங்களோ அவங்க பராமரிப்பாளரோட முடிவே அங்க ஃபைனலா இருக்கு. ஆகவே நானும் அதுதான் சொல்றேன், பேஷண்டோடைய அக்செப்டன்ஸ் இல்லாம வர அட்மிஷன்ஸ் தான் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி காப்பகங்களுக்குள்ள.
சில காப்பகங்களில் நோயாளிகள் உடல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறார்கள், குறிப்பாக பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு சில இடங்களில் உள்ளாகிறார்கள் என்கிறது அறிக்கை. உங்களுடைய அனுபவத்திலிருந்து பார்க்கும்போது நீங்கள் இம்மாதிரியான விஷயங்களை எதிர்கொண்டிருக்கிறீர்களா?
நான் பர்சனலா இன்னும் எதுவும் எதிர்கொள்ளல, பட் அஞ்சலிங்கிற நிறுவனம் கால்கட்டால இருக்க பாவ்லோவ் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அவங்க உள்ளிருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமே. சோ அவங்க இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொண்டது, அதாவது மொலஸ்டேஷன், உள்ள இருக்க பேஷண்ட்ஸ் யாரும் ஸ்டாப் மொலஸ்ட் பண்ண மாதிரியான சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் வெளிக்கொணர்ந்துருக்காங்க. ஸோ இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, சான்சஸ் ஆகுது, பட் இது வரைக்கும் நான் பர்சனலா எதையும் நான் எதிர்கொள்ளல என்னுடைய ஜாப் இதுல.
பெண்களுக்கான மனநல காப்பகத்தில் பணியாற்றி வரும் பொற்கொடி. அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு இலங்கையின் யாழ் சிறையில் இருக்கும் இந்திய மீனவர்கள் உண்ணாவிரதமிருந்து வருகிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என கோரி யாழ் சிறைச்சாலையில் நேற்று முதல் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றார்கள். நீதிமன்ற உத்தரவுக்கமைய யாழ் சிறைச்சாலையில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள 38 மீனவர்களே இவ்வாறு உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனை யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்திய மீனவர்களை யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகள் இன்று காலை சென்று பார்வையிட்டதுடன் அவருடைய விடுதலைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்து உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு கோரியிருந்த போதிலும் அவர்களின் கோரிக்கையை இந்திய மீனவர்கள் ஏற்க மறுத்துவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். தங்களுடைய குடும்பங்களை தாங்களே பார்க்க வேண்டியிருப்பதனாலும் தாங்கள் இல்லாமல் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை என்றும், எனவே தங்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என மீனவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த மீனவர்களின் போராட்டம் குறித்து தகவல் அறிந்து கொண்ட கொழும்பில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இலங்கை அரச உயர்மட்டத்தினருடன் தொடர்பு கொண்டு பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வயிற்று பிழைப்புக்காக இலங்கை கடற்பரப்பினுள்ளே வந்து கைது செய்யப்படுகின்ற இந்த மீனவர்களின் கோரிக்கை நியாயமானது என்று குறிப்பிடுகின்ற தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான இணைப்பாளர் ஆண்டனி ஜேசுதாசன் அவர்கள் இந்திய சிறைச்சாலைகளில் வாடுகின்ற இலங்கை மீனவர்களையும் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றார்.
இவர்கள் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக இந்த முதலாளிமாருடைய இழுவை படைகளை ஏறி வந்து தங்களுடைய தொழிலை ஈடுபடுவதனால் இவ்வாறு கைது செய்யப்படுகின்றார்கள். அதே நேரம் இவர்களுடைய கோரிக்கைகள் நியாயமானதாக இருக்கின்றது மனிதாபிமான முறையில பார்க்கும் போது. அதே நேரம் அவர்கள் சாதாரண கூலி மீனவர்களாக இருக்கின்றபடினால அந்த கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு அவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரம் இருநாட்டு அரசாங்கங்களும் ஒரு சரியான தீர்வுக்கு வராதபடினால் இவ்வாறான பிரச்சனைகள் சாதாரண மீனவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அதே நேரம் இப்போ இந்த மீனவர்களை பல காரணங்களினாலே நாங்கள் மனிதபமான ரீதியில நாங்கள் அவர்களை விடுதலை செய்கின்றோம். எங்களுடைய மீனவர்கள் இந்தியாவில் போய் சிறை வைக்கப்படும் போது அவர்களையும் விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். எங்களுடைய நாட்டு மீனவர்கள் இந்தியாவிலே பல பிரதேசங்களில் சுமார் 100 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய மீனவர்கள் கைது செய்யப்படும் போது அவர்களை விடுதலை செய்வதற்கு பல காலங்கள் செல்கின்றது. இது தொடர்பாக எங்கள் நாட்டு அரசாங்கம் கூடிய கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது. அதே நேரம் இதற்கிடையிலே போதைப் பொருள் பிரச்சனை தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த 5 இந்திய மீனவர்கள் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அதே நேரம் பாதிக்கப்பட்ட இலங்கை மீனவர்களுக்கு அவ்வாறான பொது மன்னிப்பு வழங்கப்படவில்லை. தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை இருந்து வருகின்றது. ஆகவே இதற்கு வந்து இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையிலும் வருகின்ற ஆலோசனைகளை மையப்படுத்திக் கொண்டு இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு உடனடியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்
என்றார் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான இணைப்பாளர் ஆண்டனி ஜேசுதாசன் அவர்கள். இந்திய மீனவர்களின் இந்த உண்ணாவிரத போராட்டம் குறித்து பிபிசிக்கு கருத்து வெளியிட்ட கடற்தொழில் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் DMR திசாநாயக் அவர்கள்,
නීති මේ පදනමක් මත උසාවිගත කරලා තිබෙන්නේ. ඉතින් අපේ විදේශ කටයුතු දෙපාර්තමේන්තුව අපේ தீவிர ஜல சம்பத் அமாத்தியான்சிய டிபார்ட்மெண்ட்.
இந்த மீனவர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் தமது அமைச்சு மற்றும் வெளிவிவகார அமைச்சு இந்திய அரசு ஆகிய முத்தரப்பினரும் இணைந்து இந்த மீனவர்களை விடுவிப்பது தொடர்பாகவும் இந்திய சிறைச்சாலைகளில் உள்ள இலங்கை மீனவர்களை விடுவிப்பது தொடர்பாகவும் கலந்துரையாடி வருவதாக கூறினார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். தன் வீட்டு வளாகத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் தேர்தல் பிரச்சார கட் அவுட் வைக்க அனுமதி மறுத்தவரின் வீடு தாக்குதலுக்கு உள்ளானதாக புகார் கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் தேர்தல் பிரச்சார உருவப்படம் ஒன்றை பொருத்த முயன்ற நபர்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்த திவுளப்பிட்டிய குடகம்மன பிரதேசத்தைச் சேர்ந்த துசித்த வீரசிங்க என்பவரின் வீடு மீது இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் காரணமாக இரண்டு நபர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 29ஆம் தேதி தனது வீட்டின் முன்பகுதியில் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் தேர்தல் பிரச்சார உருவப்படம் ஒன்றை பொருத்த முயன்ற நபர்களுக்கு தான் எதிர்ப்பை தெரிவித்ததாக துசித்த வீரசிங்க தெரிவித்தார். இன்று அதிகாலை 2 மணியளவில் தனது வீட்டுக்கு வந்த திவுளப்பிட்டிய பிரதேச சபையின் தலைவர் இந்திக்க அனுருத்த உட்பட ஆளும் கட்சியைச் சேர்ந்த 15 ஆதரவாளர்கள் அச்சுறுத்தல்களை மேற்கொண்டதாக துசித்த வீரசிங்க தெரிவித்தார். இது தங்களது அரசாங்கம் என்று அச்சுறுத்திய திவுளப்பிட்டிய பிரதேச சபையின் தலைவர் தாங்கள் விரும்பும் இடங்களில் ஜனாதிபதியின் கட்அவுட்களை பொருத்த முடியும் என்றும் எச்சரித்தார். இதற்கு யாருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாதென்றும் மேலும் எச்சரித்த திவுளப்பிட்டிய பிரதேச சபையின் தலைவர் வீட்டிலிருந்து வெளியே வந்த தனது இரு சகோதரர்களை தாக்கியதாகவும் தெரிவித்தார் துசித வீரசிங்க. இது சம்பந்தமாக போலீசாருக்கு முறைப்பாடுகளை சமர்ப்பித்துள்ள போதிலும் சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தாக்கப்பட்ட நபர்கள் திவுளப்பிட்டிய அரசு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்பு பாதுகாப்பு கருதி தம்பதேனிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு பதிவு செய்யப்பட்ட 9வது தேர்தல் வன்முறை சம்பவம் இதுவென தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள கஃபே அமைப்பு தெரிவித்துள்ளது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையில் கால்பந்து விளையாட்டுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வகையில் சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபிஃபாவின் ஆதரவில் வடக்கே யாழ்ப்பாணத்தில் அரியாயலில் இருக்கும் சிறப்பு மையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபிஃபாவின் தலைவர் செப் பிளாட்டர் நேரில் வந்து இந்த மையத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த மையத்தின் முக்கியத்துவம் குறித்து இலங்கை கால்பந்து அணியின் முன்னாள் வீரரும் யாழ்ப்பாண கால்பந்து லீகின் தலைவருமான கிளிஃபோர்ட் அந்தோனி பிள்ளையிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
போருக்கு முன்னரான கால பகுதியில் யாழ்ப்பாணத்திலிருந்து பல வீரர்கள் இலங்கை அணியில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். போர் நடைபெற்ற காலங்களில் எங்களுடைய விளையாட்டு வீரர்கள் அந்த இலங்கை தேசிய அணியில் இடம்பெறுகிறது கொஞ்சம் அரிதான விஷயமாக இருந்தது. அந்த வகையில் யாழ்ப்பாண உதவந்தாட்டத்தை கட்டி வளர்க்கணும் சொல்கிற அந்த அடிப்படையில் ஃபீஃபாவினுடைய கோல் ப்ரொஜெக்ட்ன்னு சொல்லி ஒரு விசேடமான திட்டம் ஒன்று செப்லட்டர் அவர்கள் தலைவராக வந்த பிறகு உலகம் கூறாகவும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற விஷயம். அந்த வகையில் யாழ்ப்பாணத்திலையும் இந்த கோல் ப்ரொஜெக்டினுடைய பயன்பாடு கிடைக்கப்படும் என்ற வகையில் தான் இந்த யாழ்ப்பாண உதவந்தாட்ட பயிற்சி நிலையம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது.
இப்ப அரியாலையில ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சிறப்பு கால்பந்தாட்ட வசதி வந்து யதார்த்த ரீதியில எந்த அளவுக்கு வடபகுதி மட்டும் அல்ல போரினால் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் தென் இலங்கையிலிருந்தும் இளைஞர்களை ஈர்க்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது.
சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தினுடைய ஒரு நம்பிக்கை என்னவென்றால் கால்பந்தாட்டத்தின் ஊடாக பரஸ்பர புரிந்துணர்வை வளர்க்கிறது மாத்திரமின்றி ஒரு சிறந்த பிரஜைகளை உருவாக்கி அவர்களை கல்வியிலையும் மேம்படுத்துகிற ஒரு திட்டம் தான் இந்த கோல் ப்ரொஜெக்ட். அந்த வகையில் யாழ்ப்பாணத்திலே கால்பந்தாட்டத்தை வளர்க்கிறது மட்டுமல்லாமல் இந்த யாழ்ப்பாண விளையாட்டு வீரர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த விளையாட்டுகளை விளையாடக்கூடிய மாதிரியான தரத்திலே அவர்கள் வந்தார்களாக இருந்தால் தென்னிலங்கையில் இருக்கின்ற விளையாட்டு கழகங்களூடாகவும் அணிகளினூடாகவும் விளையாடி அந்த பரஸ்பர நட்புறவையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தின் மூலமாக இலங்கையில் ஒரு சமாதான சூழ்நிலையை உருவாக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த கால்பந்தாட்ட பயிற்சி நிலையத்தை திறந்து வைக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமகே அவர்கள் நேரடியாகவே இங்கே வருகை தந்திருந்தார். அந்த வகையிலே இலங்கை அரசாங்கத்தினதும் பங்களிப்புடன் இந்த உதயபந்தாட்டத்தையும் கால்பந்தாட்ட சிறப்பு நிகழ்ச்சிகளையும் நாங்கள் வழிநடத்தி கொண்டு போக முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
இப்ப நேத்திக்கு வந்து இந்த பயிற்சி மையம் தொடங்கி வைக்கப்பட்டிருந்தாலும் அதில் முழுமையான வசதிகள் இன்னும் வரவில்லை தானே?
முழுமையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு ஒரு உதயபந்தாட்ட அகாடமி ஒன்றை ஆரம்பிக்கிறதுக்கு இங்கே திட்டமிட்டுள்ளார்கள். அடுத்த கட்டமாக அந்த நிகழ்ச்சி நடைபெறும். உதயபந்தாட்ட கால்பந்தாட்ட மைதானத்தை சிறப்பான முறையில் அமைத்து இந்த உள்ளக கட்டமைப்புகளையும் சிறந்த முறையில் அமைத்து தருவது மாத்திரமல்ல யாழ்ப்பாண விளையாட்டு வீரர்களுடைய தரத்தை வளம்படுத்துவதற்காகவும் மேம்படுத்துவதற்காகவும் பல நிகழ்ச்சி திட்டங்களை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் பல வகையான பயிற்சிகள் இங்கு நடாத்தப்படும். 68 ஆண்டுகளிலே இருந்த அந்த சிறப்பான நிலையில் இருந்த கால்பந்தாட்டம் மீண்டும் வருவதற்கு இன்னொரு 5 வருடங்களாவது எடுக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த வகையிலே படிப்படியாக நாங்கள் வளர்ச்சி அடைந்து இலங்கை அணியிலே வருடா வருடமும் 2 அல்லது 3 வீரர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனத்துக்கு ஏற்படும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன்.
யாழ்ப்பாண கால்பந்து லீகின் தலைவர் கிளிஃபோர்டு அந்தோணி பிள்ளை. இன்றைய பலகணியில் உலகின் மிகப்பெரும் தொழிற்சாலை விபத்து என்று கூறப்படும் போபால் விஷவாயு கசிவு விபத்து நடந்து 30 ஆண்டுகளான பின்னரும் அங்கே தொடரும் பாதிப்புகள் குறித்து போபாலிலிருந்து பிபிசியின் லோகிதா லொமாயி அனுப்பியிருக்கும் பெட்டகத்தை தமிழில் தருகிறார் சுவாமிநாதன்.
போபால் நச்சு வாயு கசிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் இங்கே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றன. சக்தி குடி என்று கடவுளிடம் கேட்கின்றனர். கட்டம் போட்ட சட்டையும் சாம்பல் நிற பேண்டையும் அணிந்திருக்கின்ற இவர்கள் இங்குள்ள ஒரு மீள்வாழ்வு நிலையத்தில் இருக்கின்றனர். இங்கே 700 குழந்தைகள் இருக்கிறார்கள். இவர்களில் சிலருக்கு முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிலர் டவுன் சிண்ட்ரோமால் தாக்கப்பட்டிருக்கின்றனர். மற்றவர்கள் வேறு விதமான நரம்பு தளர்ச்சியால் பீடிக்கப்பட்டிருக்கின்றனர். நச்சுவாய் கசிவால் பாதிக்கப்பட்ட ரஷிதா பி என்பவர் இந்த மறுவாழ்வு மையத்தை நடத்தி வருகின்றார்.
இந்த விபத்தில் இறந்து போனவர்கள் ஒரு விதத்தில் அதிர்ஷ்டசாலிகள். அதில் தப்பியவர்கள் தொடர்ந்து கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றோம். நச்சுவாயு விபத்தால் ஏற்பட்ட விளைவுகளை நாங்கள் தொடர்ந்து அனுபவித்து வருகின்றோம். அடுத்தடுத்த தலைமுறையும் இந்த பாதகத்தை சந்தித்து வருவதை நாங்கள் கண்டு வருகின்றோம்.
இந்த குற்றச்சாட்டை நிரூபிப்பது கடினம். உலகின் மிக மோசமான தொழிற்சாலை விபத்து என்று கூறப்படும் போபால் விஷவாயு கசிவு காரணமாக ஏற்பட்ட உடல்நல பாதிப்புகள் குறித்து இதுவரை ஒரு முழுமையான ஆய்வு செய்யப்படவில்லை. போபால் விபத்து நடந்த பிறகு அங்கிருந்த நிலை குறித்து பிபிசி தொலைக்காட்சியில் வெளியான செய்தியில் வெள்ளை துணியால் போர்த்தப்பட்ட சடலங்கள் வரிசை வரிசையாக வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மருத்துவமனைக்குள் மூச்சுவிட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற நோயாளிகளுக்கு செயற்கையாக ஆக்சிஜன் அளிக்க மருத்துவர்கள் முயற்சி செய்வதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. 30 ஆண்டுகளான பிறகும் தொழிற்சாலை இருந்த இடம் இன்னமும் முழுமையாக சுத்திகரிக்கப்படவில்லை. அந்த ஆலையில் பல இரும்பு குழாய்களும் தொட்டிகளும் இருக்கின்றன. இரும்பால் செய்யப்பட்ட வலையையும் காண முடிகிறது. துருவேறிய இரும்பு ஆங்காங்கே சிதிலமடைந்து விழுந்து கொண்டிருக்கிறது. விபத்து நடந்த இடத்திலிருந்து ஆலை கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணி இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை. இதற்கான பணத்தை யார் கொடுப்பது என்ற பிரச்சனையில் இந்த விடயம் தேங்கி போய் கிடக்கிறது. அபாயகரமான கழிவுகளை அகற்றும் பணி இன்னமும் துவங்காத காரணத்தால் ஆலையை விட்டு வெளியேறும் நச்சுப் பொருட்கள் மெல்ல மெல்ல நிலத்தடி நீரோடு கலந்து வருகின்றன. டெல்லியில் இருக்கும் சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் நிறுவனத்தைச் சேர்ந்த சுனிதா நாராயணன் இது குறித்த சோதனைகளை நடத்தியிருக்கின்றார்.
Our study is showing that what you're seeing on today is a continuing disaster.
இங்கே நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், இங்கே அந்த பேரிடர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதை போபால் 2 என்று நாங்கள் சொல்கின்றோம். நச்சுப் பொருட்கள் அங்கே இருக்கின்றன என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த பொருளால் பாதிக்கப்பட்ட நீரை யாரும் குடிக்கக்கூடாது என்பதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும்.
இந்த விபத்து நடந்தவுடனேயே இந்திய அரசு அந்த தொழிற்சாலை வளாகத்தை முற்றாக மூடிவிட்டதாகவும், விபத்து நடந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகே தம்மால் அந்த பகுதியில் ஓரளவு தூய்மை பணிகளை மேற்கொள்ள முடிந்ததாகவும் விஷவாயு வெளியான ஆலையின் தாய் நிறுவனமான யூனியன் கார்பைட் ஒரு அறிக்கையில் கூறுகிறது. இந்த தொழிற்சாலையை தாம் விற்க முன்பு நடைபெற்ற இந்த தூய்மை பணிகளுக்காக $2 மில்லியன் செலவிட்டிருப்பதாகவும் அந்த நிறுவனம் கூறியிருக்கிறது. தொழிற்சாலையை அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதால் அதை தூய்மைப்படுத்தும் பொறுப்பு அரசுடையது என்று வாதிடும் யூனியன் கார்பைட், பாதிக்கப்பட்டோருக்காக தான் $470 மில்லியன் நஷ்டஈடாக தந்திருப்பதாகவும் கூறுகிறது. ஆனால் போபால் சம்பவம் நடைபெற்ற போது அங்கே பணியாற்றிய மூத்த காவல்துறை அதிகாரியான ஸ்வராஜ் புரி பாதிக்கப்பட்டோருக்கு சொற்பமான நஷ்ட ஈடுதான் கிடைத்திருக்கிறது என்கிறார்.
The life of a guinea pig in the Western world costs more than what they have paid for the Indian deaths.
பரிசோதனை கூடங்களில் பயன்படுத்தப்படுகின்ற வெள்ளை எலியினுடைய விலை இவர்கள் கொடுத்த நஷ்ட ஈட்டை விட கூடுதலாக இருந்திருக்கும். மேற்கத்திய நாட்டவர்கள் ஒருவர் இறந்திருந்தால் அவர்கள் இவ்வளவு பணத்தை நஷ்ட ஈடாக கொடுத்திருப்பார்களோ அதே அளவு பணத்தை இங்கேயும் கொடுத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன்.
யூனியன் கார்பைட்டின் முதலீட்டாளர்களில் சிலர் கூட விபத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு கூடுதலான இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று தற்போது வலியுறுத்தி வருகின்றனர். போபால் தொடர்பான அவப்பெயர் யூனியன் கார்பைட்டின் இந்திய வாய்ப்புகளை பாதிப்பதாக கூறுகிறார் கல்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற முதலீட்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஸ்டீவ் டெல்ஹைன்.
Today the company has been challenged operating there and growing there. So we think the company needs to provide compensation.
இன்றைய நிலையில் இந்தியாவில் யூனியன் கார்பைட் செயல்பட முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற கழிவுப் பொருட்களை சுத்தப்படுத்துகின்ற பணியை மேற்கொள்வதும் பாதிக்கப்பட்டோருக்கு கூடுதலான உதவிகளை செய்வதையும் அவர்கள் உடனடியாக செய்யாக வேண்டும். அப்படி செய்தால்தான் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்.
முதலீட்டாளர்கள் இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டாலும் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதற்கான எந்த ஒரு சமிஜையையும் யூனியன் கார்பைட் வெளியிடவில்லை. இந்நிலையில் இந்த விபத்தில் தப்பிப்பிடித்தவர்கள் மேலும் ஒரு நினைவு நிகழ்வுகளை அனுசரித்துவிட்டு தங்கள் வாழ்க்கையை ஒட்டிச் செல்கின்றனர்.
பிபிசியின் யோகிதா லிமாயி அனுப்பிய பெட்டகத்தை தமிழில் தந்தவர் சுவாமிநாதன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.